நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடல் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபா ஜினமோ ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய வழக்கப்படி புதன்கிழமை எங்கள் நேரமும் குருவாரம் குருநாளாகிய வியாழக்கிழமை மறு நாடுகளில் இருக்கும் நேரத்தையும் வைத்து எங்களுடைய பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சிலவற்றை எடுத்து சிந்திப்போம். இன்று எனக்கு கிடைத்த பக்கம் சிந்திப்பதற்கு 203-204 பக்கத்தை சிந்தனை செய்வது என்று பாபாஜியின் அருளால் எடுத்திருக்கின்றேன். அதை வாசிக்கின்றேன், எல்லோரும் உள்வாங்குவோம். வாழ்வில் வெற்றி பெற உயர்ந்த குறிக்கோள் வேண்டும். அதனை அடைய இடைவிடாது கடவுளை பற்றி நிற்க வேண்டும். திருவள்ளுவர் பற்றி நிற்க வேண்டும். இருப்பினும் நான் யார் என்று நாம் அறிய வேண்டும். நம்மை அறிய எங்கும் நீக்கமற நிறைந்த ஒன்றை அறிய வேண்டும் பரம்பொருள். அதனை தியானத்தால் அறிவதே மிகவும் சிறந்த வழி. சரியாக தியானிக்கும் வழியை குருவிடமிருந்து அறிய வேண்டும். பாபாஜியின் வழி அருமையானது. லாகிரி மாஷியர் யுக்தீஸ்வரகிரிஜி யோகானந்தர் ஆகியோர் அதனை நேரடியாகவே பாபாஜி மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள். அம்மார்க்கம் எளிதில் வெற்றியை தரும். கிரியா யோகா மார்க்கம். இந்த எழுத்தாளர் நீலகண்டன் சில காலத்துக்கு முன்னர் கஷ்டம் ஏற்பட்டது. அவருடைய மறுபாதியான யோகி ராமையாவிடம் ஆறுதல் தேடினார். யோகி ராமையா நீலகண்டனுக்கு சொன்னார், பிரார்த்தனை செய்து தியானியுங்கள் என்றார். பின் குளுத்தியானம் நடந்தது, குரூப் மெடிடேஷன். இறுதியில் பாபாஜியே நேரில் வந்தார். நீலகண்டன் சொல்கின்றார், தன்னை தம் கருவியாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ பாபாஜி ஜெய் பாபாஜி ஜெய் ஜெய் பாபாஜி ஜெய் 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 என்று நீலகண்டன் உரக்க கூறினார். நீலகண்டன் சொல்கின்றார், என்னை தேர்ந்தெடுத்தது போலவே சத்குரு உங்களையும் தேர்ந்தெடுப்பார். தேவை முழு சரணாகதி, ஆனால் அதற்கு பொறுமை மிகவும் வேண்டும். அவரை சந்திப்பதற்கு முன்னால் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்று என் மனதில் சொல்லி பார்த்தேன். பிரார்த்தனை எதற்கு செய்ய வேண்டும், அவரோடு என்ன உறவு கொள்ள வேண்டும் என எண்ணினேன். அவரிடம் கேட்பதற்கு தெரியாத ஒன்றை பணிவது என்பது மனப்பிராந்தியமாகாதா? அறையில் யோசித்து கொண்டிருந்த போது என் நெற்றி மையத்தில் சுடற்பொறி என் முன் பாபாஜி நின்றார். அழகான தோற்றம், அற்புத புஞ்சிரிப்பு, சக்தி மிக்க காந்தமாய் நின்ற அவர் முன் நான் செயலற்று நின்றேன். என்னால் பேச முடியவில்லை. எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி. குழந்தாய், என்னை பல ஆண்டுகளாக குழந்தாய், உன்னை பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தேன், இப்போது நீ கிடைத்திருக்கின்றாய் என்றார் பாபாஜி. ஒவ்வொரு நாளும் அவரை சந்தித்தேன். அது வெறும் கற்பனை அன்று. உண்மையான இதயத்திற்கு பாபாஜி உண்மையான நண்பர். அவரது ஆசியால் மட்டுமே அவரது தரிசனத்தை நாம் பெற முடியும். வெகு தூரத்தில் இருந்தாலும் அவர் நம்மை பயன்படுத்தி உதவ முடியும். அவரிடம் என்னை அழைத்து சென்ற யோகி ராமையா அவர்களை எவ்வாறு பாராட்டுவது? அவர் இப்போது என் ஒரு மறுபாதியாகிவிட்டார். நான் சொல்வதைத்தான் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. ஒவ்வொரு நாளும் பாபாஜி சிலரை தொடுகின்றார், சிலரிடம் பேசுகின்றார், பலரை மௌனத்தில் தூக்கி விடுகின்றார். அழியாத ஆனந்தமே. அவர் எல்லா நோக்கும் தரும் மருந்து. அது பிரபஞ்சம் முழுவதும் பரந்திருக்கின்றது. அவர் அந்த அமுதத்தை அறிந்திருக்கின்றார். ஒளியின் வெளிப்பாடாகவே அவர் இப்பிரபஞ்சத்தை காண்கின்றார். அவரிடம் வருபவர் ஆனந்தம் பெற்று உண்மை பாதையில் செல்கின்றனர். இதனால் தம் இயல்பை அவர்கள் அறிகின்றனர். அது என்ற பரம்பொருளே நமது இயல்பு ஆகின்றது. அருமையான ஒரு சிறு கவிதை எழுதுகின்றார் நீலகண்டன். புறவிச் சூழலில் மக்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஆனால் அந்த பேரிதயம் ஒருபோதும் மறப்பதில்லை. ஒவ்வொரு அணுவிலும் நெருப்பு கங்களாய் அவர் ஒளிகின்றார். வெளிப்படாதது எங்கும் பறந்து வெளிப்படுகின்றது. மனித சமுதாயத்திற்கு அப்பால் இருந்து, எண்ணற்ற தீபங்களின் இதயத்தில் இருந்து, தெய்வீக வாழ்வின் இசையாய் மனிதர்களுக்கு அவர் பாடுகின்றார். தெய்வீக எழுத்துக்களாய் அமுத குரலில் அவர் மனித சமுதாயத்தை எழுப்புகின்றார். காலத்தின் பாதையில் அவர் கால் சுவடுகள். தூரத்திலிருந்து தெரியாத பூமியில் கஷ்டப்படுவோருக்கு அவர் வழிகாட்டுகின்றார். உயர்ந்த கொள்கையின் பீடத்தில் உலகம் முழுவதும் நெருக்கமிகு உறவாகி அன்பு உண்மை ஆகிய இரண்டு தூண்கள் கொண்ட வாழ்வாம் மாளிகையை அவர் அருள அவர் தயாராக இருக்கின்றார். அரச ஆதிக்கத்தை அவர் முடித்து வைக்கின்றார். சொர்க்கம் எங்கோ உயர இருக்கிறதா? திடமான உயர் உணர்வினால் எல்லோர் இதயத்திலும் அமுத ஆனந்தம் பெருகும் போது பாபாஜியின் திருவருளால் சொர்க்கம் இங்கேயே இருக்கின்றது, அது ஒளிர்கின்றது. பாபாஜியின் திருவடியலுக்கு வணக்கம், நமஸ்காரம். பூரண சந்திரனை கண்ட கடல் பொங்கி எழுவது போல பாபாஜியின் கருணை நோக்கு நமக்குள் கருணையையும் அன்பையும் அலையால் எழுப்பும். சூரியன் எல்லா பொருளிடமும் சமமாக பிரகாசிப்பது போல அவரது அருளும் எல்லோரிடமும் சமமாகவே ஒளிவிடுகின்றது. இரவின் இருட்டை சந்திரன் நீக்குவது போல அவரது ஆன்மீக ஒளி இதய இருட்டாம் அறியாமையை நீக்குகின்றது. அவரிடம் தெய்வீக அன்பும் ஆத்ம பாவனையும் நிரம்பி வழிகின்றது. கங்கை போல ஆத்மாவிலிருந்து அவரது இனிய சொற்கள் இடைவிடாது பிரவகிக்கின்றன. மனம், உடல், ஆத்மா ஆகியவற்றின் கசடுகளை அவரது புன்னகை நீக்கின்றது. அவரது கண்கள் ஒவ்வொரு இதயத்தையும் ஊடுருவி தூய்மையாக்கி ஆனந்தத்தையும் தெய்வீகத்தையும் அருளிச் செய்கின்றது. இமயத்து எவரெஸ்ட் மலை அவர் கௌரி அவரை வழிபடுகின்றாள். அன்னை சச்சிதானந்த வடிவான பாபாஜியின் திருவடிகளை நான் வணங்குகின்றேன் என்று நீலகண்டன் இந்த எழுத்தை இந்த பந்தியில் முடிக்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இந்த பந்தியில் வாசித்ததை ஒரு சிறிது தூரம் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அற்புதமான அமுதமான சொற்கள். அதை திரும்ப திரும்ப வாசித்தீர்கள் என்றால் தான் ஒவ்வொரு சொல்லிலும் எத்தனையோ விடயங்கள் அடங்கியிருப்பதை காண்பீர்கள். பாபாஜியின் குறிக்கோளையே இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கும் சொற்களும் பிரதிபலிக்கின்றது. அதாவது அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. இதில் ஒரு விடயம் இப்போது நாம் வாசித்து கொண்டு போகும் போது மனதில் எழுந்த விடயத்தால் தான் அதையும் அந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்பினேன். இங்கு பார்த்தீர்கள் என்றாலும் இன்றைய வாசித்த இடத்தில் நீலகண்டன் அவர்கள் கூறுவது, பாபாஜி தன்னை வந்து அரவணைத்தார். அவர் அரவணைத்தது அவருடைய பணியை செய்வதற்கு. அதேபோல் தன்னுடைய மறுபாதியையும் அரவணைத்தார், மறுபாதியை கொண்டும் பணி செய்தார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் 52 சங்கங்களை தொடர்ந்து கிரியா யோகத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பணியில் இருந்தார். இதேபோல் பாபாஜியை இப்போது திடீரென்று யோசித்து பார்த்தேன். அவருடைய சீடர்கள் முழுப்பேரும் பாபாஜியினால் அரவணைக்கப்பட்டது முழுக்க 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 பாபாஜியின் தொண்டாற்றுவதற்கே தவிர, அவர்களை ஆசீர்வதித்து தன்னுடைய திருப்பாதத்தில் அவர்களை ஆட்கொள்ளவில்லை. அது என்னத்தை எங்களுக்கு இங்கு சொல்கின்றது? அன்பு தொடங்க வேண்டும், அன்பில் தொடங்க வேண்டும், தொண்டில் பயணம் செய்ய வேண்டும். அதுதான் பக்திக்கு கொண்டு சென்று இறுதியில் சரணாகதியை தருகின்றது என்பது அவருடைய அருள் வாக்கு. ஆகவே பாபாஜியால் நேரடியாக தொடப்பட்ட எல்லோரும் அவர்களை பணிபுரியும் ஒரு சேவகனாக இருக்கும் வேண்டும் என்று நினைத்தே தொட்டிருக்கின்றாரே தவிர, அவர்களுடைய பயிற்சியை மெச்சி நீ நன்றாக பயிற்சி செய்து விட்டாய், நீ என்னுடைய திருவடியை அடை என்று சொன்னதாக அவருடைய வாசிப்பில் எங்கும் இல்லை என்பது இன்று என்னுடைய சிந்தையில் தட்டியது. ஆகவே நாங்கள் எல்லோரும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாபாஜியின் பணியில் எங்களால் முடிந்தளவு எல்லோரும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். சிலர் மாத்திரம் வகுப்புகளுக்கு வரலாம், ஆசனம் செய்யலாம், போகலாம். ஆனால் அவர்கள் கூட சில சில விடயங்களில் தாங்கள் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டுமென்று எனக்கு தெரிந்த எல்லா சாதகர்களும் அவர்களால் முடிந்தளவு 1 நிமிடம் 2 நிமிடமாவது தொண்டென்ற பெயரில் ஏதோ செய்கின்றார்கள். ஆகவே இந்த தொண்டு என்பது எவ்வளவு முக்கியமானது! ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அப்படி கிரியா யோகம் படிக்க வருபவர்களுக்கு முடிந்தளவு உதவியை செய்வது, அந்த சேவையில் இருப்பவர்களுக்கு சேவையை செய்வது, இப்படி பல வகையான சேவை எங்களுடைய சங்கங்களில் உலகளாவிய முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு அற்புதம்! இன்றைய வாசிப்பு இன்னும் ஒரு படி என்னுடைய கண்களை நன்றாக அகல விரித்துள்ளது. எவ்வளவு அற்புதம்! நாங்கள் இவ்வளவு நாளும் இவ்வளவு பேரையும் பாபாஜி ஆட்கொண்டார். அவர்கள் நேரடி சீரர்களாக இருந்தார்கள், பாபாஜியை நேரே கண்டார்கள், பாபாஜியின் அருளை பெற்றார்கள் என்றுதான் சிந்தித்தோமே தவிர, எந்த முறையில் பாபாஜி அவர்களை அணுகினார், எந்த முறையை எதிர்பார்த்து அணுகினார், எந்த முறையில் அவர்கள் பயணம் செய்ததால் பாபாஜி அணுகினார் என்றதை பார்த்தால் அதற்குரிய மறுமொழி தொண்டு. ஆகவே எங்களை அறியாமலே நாங்கள் அதற்குள் ஈர்க்கப்பட்டு எங்களால் முடிந்தளவு பெரியளவாவது சிறியளவாவது எல்லோரும் உங்களுடைய மனத்திற்கு உண்மையாக நீங்கள் செய்பவற்றை எடுத்து பார்க்கும் போது, அது கிரியாயோகத்தில் மாத்திரம் தேவையில்லை, எதிலையும் இருக்கலாம். அதான் அன்று பார்த்தோம் கடைசி சத்சங்கத்தில், இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் மாதா பிதா குரு தெய்வம் என்ற முறையிலேயே பார்த்தோம். பெற்றோர்கள், குருமார்களை தொடர்ந்து எங்களை இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கும் விடயங்களை எங்களுக்கு தந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் உலக இயற்கையை, பஞ்ச பூதங்களை, இவற்றுக்குத்தான் நாங்கள் 5 விதமான வேள்வியல் செய்ய வேண்டும் என்று 2 சத்சங்கத்துக்கு முதல் பார்த்தோம். சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட அற்புதமான கருத்தை எங்கு பார்த்தாலும் தொண்டுதான். இதை இன்னும் சற்று விரிவாக கொண்டு செல்கின்றேன். இது நாங்கள் சைவ சித்தாந்த முறையில் பயணிப்பவர்கள். ஆனால் சாஸ்திர முறைகளில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் நாயன்மார்கள் அவர்கள் கூட சிவன் அவர்களை தங்களுடைய திருவடிக்கு எடுத்த ஒவ்வொரு கதையை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் அவர்கள் தொண்டால்தான் அதை வென்றிருக்கின்றார்களே தவிர, தாங்கள் 1000 தேவாரம் பாடி அறையவில்லை. தொண்டு, அவர்கள் தேவாரம் பாடியது உண்மை, திருவாசகம் பாடியது உண்மை, அது மக்களுக்காக விட்டுவிட்டு செல்வதற்கு அவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கே தவிர, இறைவன் அவர்களை ஆட்கொண்ட விதம் எல்லா இடத்தில் பார்ப்பீர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தொண்டின் உச்சத்தில்தான் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இப்பாவது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும். அது என்ன தொண்டாகவும் இருக்கட்டும், வாழ்க்கையை வீணடிக்காது சிறிய சிறிய தொண்டு. பாபாஜிக்குத்தான் தொண்டாற்றணும் என்று இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே தொண்டாற்றலாம் என்றுதான் அதை குறிப்பிட்டிருந்தேன். உயிரினங்களுக்கு தொண்டாற்றலாம், மக்களுக்கு தொண்டாற்றலாம், பாபாஜியின் யோகத்திற்கு தொண்டாற்றலாம், பாபாஜியின் யோகத்துக்கு தொண்டு செய்பவர்களுக்கு தொண்டாற்றலாம். அதை சிலர் பெரிதாக கருதுவதில்லை, அதுவும் ஒரு பெரிய தொண்டு. நேரடியாக இறைவனுக்கு செய்யும் தொண்டுதான் தொண்டென்று, நான்கு பசியால் பசித்து வாடிக்கொண்டிருக்கும் வீதியில் ரெண்டு கரையிலும் இருக்கும் ஏழைகளை தாண்டி பெரிய பூமாலை கொத்துக்களுடன், பெரிய அரிச்சன பொருட்களுடன் அவர்கள் கையை நீட்ட நீட்ட கடவுளை நோக்கி உள்ளே செல்கின்றோம். கொண்டு போன அவ்வளவையும் கடவுளுக்கு சமர்ப்பித்து காசையும் அள்ளி பூசகருக்கு கொடுத்து, கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, நாங்கள் அந்த பிரார்த்தனையை இறைவனுக்கு செய்கின்றோம் என்று செய்துவிட்டு வருகின்றோம். ஆனால் வரும்போது எங்களுடைய சிந்தனையை, எல்லாருடைய சிந்தனையையும் தட்டி எழுப்புகின்றது, கைகளை நீட்டி உணவுக்காகவா அல்லது கஷ்டத்துக்காகவா உதவி கேட்கும் கரங்களை பார்க்கும் போது, அது அங்கு சென்று வந்து விட்ட பின்தான் ஞாபகம் வருகின்றது எல்லோருக்கும். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், அந்த காலத்தில். ஆனால் அந்த நேரம் ஒரு சிந்தனை தோன்றுகின்றது, அடுத்த முறை வரும்போதாவது நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அடுத்த முறை வரும்போதும் அதே விடயம்தான். ஏனென்றால் இறைவனை நாங்கள் ஏதோ நேரே பிடிக்கின்றோம் என்று போகின்றோம். அந்த வழியில் நாங்கள் பல இறைவன்மார்களை தாண்டி விட்டோம் என்பதை சிந்திக்க தவறுகின்றோம். ஆகவே விழிப்புணர்வு தேவை. எல்லோரையும் அன்பாக பார்க்க வேண்டும், கஷ்டத்திற்கு உதவ வேண்டும். இதை வள்ளலார் மிகவும் அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆகவே ஞானிமார்களை சிந்தியுங்கள், எதை எதிலும் தொண்டால் வெல்லலாம் என்ற அற்புத செய்தியை இன்று முன்வைத்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். மக்களிடம், சாதகர்களிடம் கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
மனமேபோல் இன்றைய சத்சங்கம் தெய்வீக குரலில் இருந்து அருள்மொழிகளும் பொன்மொழிகளும் நமக்கு கிடைக்க பெற்றது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைய மகிழ்ச்சிகரமான அருள்மொழிகளை முடித்து பார்ப்போமானால், முதலாவதாக வாழ்வில் வெற்றி பெற உயர்ந்த குறிக்கோள் கடவுளை பற்றி நிற்க வேண்டும், சாதனையை தொடர்ந்து செய்தலின் முக்கியத்துவம், பாபாஜி வழியின் சிறப்பு தன்மை, பாபாஜியின் தெய்வீக பாதையில் அவரின் சாதனைகள் பற்றிய சிறப்புகள், பாபாஜியின் கருணையின் சிறப்பு பற்றிய மிகவும் நன்றாக இருந்தது, பாபாஜியின் இனிய சொற்களின் மகிமை பற்றியும், அன்பு தொண்டு பக்தி சரணாகதி பற்றி நீலகண்டன் கூட்டு பற்றியும், அன்பில் தொடங்கி தொண்டில் பயணித்து சரணாகதியில் முடிவதன் சிறப்பு பற்றியும், அதாவது சாதனையின் வெற்றி உயர்ந்த குறிக்கோள் கிரியாயோக பயிற்சி என்பதன் பற்றிய மிக சிறந்த கருத்துக்கள் தெளிவாக இருந்தது. இது எல்லா சாதகருக்கும் தங்களுடைய சாதனையையும் ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மனித பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கும் மிகவும் சிறந்த ஒரு சத்சங்கமாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றாக அதை தொகுத்தீர்கள். மக்களுக்கு இன்னொரு முறை சிந்திப்பதற்கு நன்றி இறைவனையா. அப்படியே மியூட்டில் இருங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்றைய உங்களுடைய கருத்துக்களை குருநாளில் சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபா ஜி நமோ,
ஓம் கிரியா பாபா ஜி நமோ,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு பாபாஜி இன்னைக்கு வியாழக்கிழமை காலை வேலையில எங்களுக்கு தொண்டை பத்தி ரொம்ப சிறப்பா இந்த வாய்ஸா பாபாஜியில அவரு சொல்லிட்டு இருக்கிறத அதை நீங்க சொல்லி எங்க கேட்கக்குள்ள ரொம்ப அற்புதமா 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 தொண்டு எவ்வளவு முக்கியமானது என்றத நல்ல விரிவிச்சு காட்டிருக்காரு. அது அன்போட தொண்டு செய்யணுன்றதையும் நல்லா சிறப்பா சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியம். அது தொண்டு எதை மாதிரி செய்யணுன்றதையும் அதுல கோடிட்டு நீங்க காட்டுறீங்க. அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பானது. தொண்டுன்னா அப்படியே யார்ட்டையாவது போய் வாரி கொடுத்துட்டு வந்துடுறது இல்லை. அதை எப்படி செய்யணும்ன்றத நிறைய நமக்கு வழிகளை பாபாஜி சொல்லியிருக்காரு. குருமார்கள் நமக்கு வழிகாட்டிருக்காங்க. இந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு சத்சங்கம் இன்னைக்கு. இந்த தொண்டு எப்ப நம்ம செம்மையா செய்யணும்னா, சாதனால மிகுந்து போயிருக்குள்ளதான் நம்ம சாதனாவை நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள தொண்டு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா நம்மள யாரும் தெரிஞ்சுக்கிட்டே போகும். அதுக்கு முன்னாடி செய்யற தொண்டு வந்து நான் எனது என்ற மாதிரி போயிடும். அதனாலதான் நம்ம மின் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பயிற்சிகளை பக்குவப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தொண்டு செய்யக்குள்ள அந்த தொண்டுக்குள்ள அடக்கங்கள் அதிகம் வந்துடும். இதை நான் பல பேர் சைவ சித்தாந்தத்துல உள்ளவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். பெரிய பதவியில இருக்கிறவங்களுடைய தொண்டை விட சாதாரண மாணாக்கள்கிட்ட உள்ள தொண்டு சிறப்பா இருக்கும். அதையே நான் கண்ணால பாக்குறேன். அவங்க ஏதோ பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஏதோ காலேஜில் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா தமிழ்நாட்டிலே சம்பளம், 1.5 லட்சம் ரூபா சம்பளம் போது சரி அதுல ஒரு 30,000 ரூபாய் எடுத்து நல்ல தொண்டு நடக்குது, நம்மளால அங்க முடியாது, நம்மளும் போனமா இருக்கட்டும், நம்மளும் பேரு ஆன்சர் இது அட்டன்ஸ் கொடுத்தமா இருக்கட்டும், இன்னும் ஒரு 30,000 ரூபாய் மாசத்துல கொடுத்துட்டு அவங்க அப்படியே போறாங்க. நல்ல நல்ல விஷயம். அவங்களும் அது அது ஒரு அந்த அளவுக்காவது அவங்க அந்த இறங்கி வந்திருக்காங்க. அதை விட சில பேரு பொருளையும் கொடுத்துட்டு தன்னை அடக்கமா கடைசி வழி இருந்து அந்த கிளாஸை கேட்டு அடக்கமா அங்க வந்து உணவு பரிமாறிக்கிட்டு பேராசிரியர்கிட்ட அடக்கமா அவருக்கு தேவையானது அங்க அந்த நேரத்துல ஒரு டக்குன்னு ஒரு இருமுனா கூட அவருக்கு ஏதோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கூட்டு போய் அடக்கமா வச்சுட்டு அப்படி ஒரு பணிவான தொண்டு செய்யக்குள்ள அந்த பேராசிரியர் சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு நானு நிறைய கருத்துக்களை குருநாதருடைய கருத்துக்களை சொல்லணும்ன்ற எனக்கு அபிப்பிராயம் தேர்ந்து நீங்க செய்யற தொண்டுகளை பார்த்துன்னு அந்த பேராசிரியர் சொல்றாரு. தொண்டு நம்ம அப்படி போகணும். அது காரணம், அது ஏன் அப்படி போகுதுன்னா, அந்த நம்ம உண்மையான செயல்ல ஈடுபடக்குள்ள தொண்டு வந்து சிறப்பாகுது என்றத சைவ சித்தாந்தத்துல ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதே தான் நம்ம கிரியா யோகத்துல உள்ள மாணாக்கள் செய்யக்கூடிய தொண்டுகள், ஒவ்வொரு தொண்டுகளையும் நான் பார்த்திருக்கேன், அவ்வளவு சிறப்பா செய்யறாங்க. இன்னும் நம்ம பாபாஜி கிட்ட நெருங்கி அந்த தொண்டுகளை சிறப்பா செய்யக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு மாறுதல் படும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, நான் சொன்ன சத்சங்கத்தையும் விட மேலொரு படியாக கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். அருமை. அதாவது சாதனையின் பின் செய்யும் தொண்டுக்கும் சாதனையின் முன் செய்யும் தொண்டுக்கும் ரெண்டும் தொண்டுதான், அதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்பதை சுருக்கமாக எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். அது முக்கியம். அதை பற்றி நான் தொடாவிட்டாலும் என்னுடைய உரையில் பாபாஜி தான் இந்த சத்சங்கத்தை நடத்துகின்றார் என்றதற்கு இதற்கு மேல் என்ன அடையாளம் தேவை என்று அவருடைய புத்தகத்தில் இருந்து இந்த தொகுதியை எடுத்தோம், வாசித்தோம், அதை உள்வாங்கும்படி கேட்டோம். இன்றைய சத்சங்கத்தில் அதுதான் எங்களுடைய முறை. இன்று ஏதோ தெரியாது உள்வாங்கியதற்கு மேலாக பாபாஜி ஏதோ உந்தி என்னை கருவியாக பயன்படுத்தி ஏதோ சில விஷயத்தை பேச பண்ணி அது முடித்துவிட்டேன், அவர் விருப்பப்படி செய்துவிட்டார் என் மூலமாக என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் உங்கள் மூலமாக அதன் முடிவை முடித்தார். இதுதான் பாபாஜி. ஆகவே நாங்கள் ஒருவரும் இங்கு இதற்கு காரணகர்த்தா இல்லை. அவர் நினைத்தார், எதை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தார், அதை வாசிப்பித்தார், அதை இரண்டு மூன்று பேர்கள் மூலமாக விடுபட்டவற்றை சேர்த்தார், முழுக்க கொடுத்தார் என்பது உண்மை. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து கேள்விப்பதிகளுக்கு செல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.